கத்தர்தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்திலையும் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனம் முதல் 10 வசனம் முடிய.
ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
ஆகையால் சகோதரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பசுத்த பவுல் விதமாக சொல்லுகிறார், ஆசியா கண்டத்தில் ஆசியா தேசத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய சூழ்நிலையானது மிக மோசமாக மாறிவிட்டது. கர்த்தருடைய ஊழியத்தை பசுத்த பவுல் செய்யும் பொழுது அவருக்கு அநேக உபத்திரங்கள் வந்தது. இந்த ஆசியா மைனரில் ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். We were pressed out of measure. எங்களுடைய திராணிக்கு அதிகமான சோதனை வந்தது. Above strength in so much that we despaired even of life. எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்திலே பவுல் என்ன செய்தார்? 9 வாசிக்கலாம்.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அந்த நேரத்திலே நான் எங்கள் மேல நம்பிக்கை வைக்க முடியவில்லை. எப்படினாலும் இதை நம்ம சமாளிச்சுக்கிடலாம், இதை மேற்கொள்ளலாம் என்று எங்கள் மேல நம்பிக்கை வைக்க முடியாதபடி மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம் என்று சொல்லுகிறார். 10 வாசிக்கலாம்.
அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார்.
அவ்விதமான சூழ்நிலையில அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் அவர் தப்புவிப்பார். Delivered us from so great death and doeth deliver in whom we trust that he will yet deliver us. அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிப்பார், இனிமேலும் அவர் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ சுத்த பவுல் இந்த வசனங்களில் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய சூழ்நிலையானது திடீரென்று மாறிவிட்டது, மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டது. நல்லா எப்படி இதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும், உயிர் பிழைக்க முடியும் என்றுதானே அவிதமான நினைப்பு எங்களுக்குள்ளே வந்தது. இந்த நேரத்தில் நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லை. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது, எங்கள் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்க முடியாது, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தோம். ஆமே, அவர் மரித்தோரை எழுப்புகிறவராயிருக்கிறார். அப்படி மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த 10 வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், எங்களை தப்பிவித்தார், தப்பிவித்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஹமே. உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ், மன அழுத்தமும் குழப்பங்களும். ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ். இப்பொழுது நாம் வாழ்கிற உலகத்திலே அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது, அதிக குழப்பங்கள் இருக்கிறது. அவ்விதமான நேரத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். 2020 ரொம்ப அருமையாக ஆரம்பமானது. நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் புதிய வருஷத்திலே பிரவேசித்தோம். வாக்கு தத்தமான வசனத்தை நாம் பெற்றோம். மார்ச் 15 வரைக்கும் சபையானது நன்றாக நடந்து கொண்டு வந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். நல்ல சூழ்நிலை நமக்கு உண்டாயிருந்தது. ஆனால் மார்ச் 15 பிறகு சூழ்நிலை மாறிவிட்டது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை உலகத்தில் யாருக்குமே இல்லை. நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வது அது பெரிய கிரேஸாக இருக்கிறது. ஏனென்றால் உலகம் முழுதும் மரணம் இருக்கிறது. சென்னையில் அதிக மரணம் இருக்கிறது. அமெரிக்காவில் உலகத்திலே உச்சக்கட்டமான மரணம் அங்கே இருக்கிறது. அது சைனாவில் அந்த டெத்து ஆரம்பித்து அந்த மரணமானது உலகமெங்கிலும் அது போய் இப்பொழுது மரணம் வாங்க நேரிடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்களுக்கு எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின வருத்தம் உண்டாயிற்றென்று 8 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். டாக்டர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாதபடி எத்தனை பேர் இப்பொழுது இருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். இன்னும் யார் யாருக்கு அந்த நோய் தொற்று வரும் என்று சொல்ல முடியாது. விஞ்ஞானத்தில் COVID-19 பேர் கொடுத்துருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எங்கள் மேல் இந்த நேரத்தில் நம்பிக்கை வைக்காதபடி எனக்கெல்லாம் வராது என்னெல்லாம் அப்படிங்கதான் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறது. நான்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன், என்னையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. இதான் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் அப்படிலாம் சொல்ல முடியாது. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தோம் என்று 9 சொல்லுகிறார். எங்களை மரணத்தினின்று அவர் தப்பிவித்தார். அவர் தப்பிவித்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் தப்பிவிப்பார். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. அந்த ப்ரெஷர்னால என்ன சென்றால் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏற்படுகிறது. மனுஷன் உலகத்தில் பிறந்த நாள்லேருந்து போராட்டம்தான். இவ்வளோ காலம் உலகத்தில் அதிக போராட்டங்கள் தான் எல்லா மக்களும் சந்தித்திருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததியாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் உலகத்தில் பிறந்த நாள்லேருந்து அநேக விதமான போராட்டங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மரண தருவாயிலும் சில நேரங்களிலே நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி இருந்தாலும் இதுவரைக்கு இல்லாத, இதுவரைக்கு உலகத்தில் இல்லாத அதிக துன்பமான நேரம், அதிக போராட்டமான நேரம் இப்பொழுது வந்திருக்கு. இது ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு காரியம், இதுவரைக்கு நடந்திராத காரியம் உலகத்திலே நடப்பதனாலே மனுஷனுக்கு என்னன்னா அதிக குழப்பங்கள் ஏற்படுகிறது, ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது. சரீரத்தில் வியாதிகள் வரும் பொழுது இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்க உனக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் யாருக்காயிலும் சுகவீனம் வரக்கூடாது. முன்னால் இருந்த காலம் அப்படி அல்ல. இப்பொழுது நம்ம டாக்டர்கிட்ட போக முடியாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் பயப்படுறாங்க. அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். சிக்னஸ் வந்து வரும்பொழுது மனுஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது. அங்கே பாடியில் பெயின் ஏற்படும் பொழுது, இதை கிட்னி ட்ரபிள் யூரின் ட்ரபிள் ஏற்படும் பொழுது, பெயின் ஏற்படும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிவிடுகிறது. குழந்தைக்கு ஒன்று சுகம் இல்லைன்னா அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிறது. அவிதமான சூழ்நிலையானது இந்த நேரத்தில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஃபேமிலியில் ப்ராப்ளங்கள் ஏற்படும் பொழுது அங்கே வந்து நமக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், அது மன அழுத்தத்தை நமக்கு தரும். அது மாத்திரமல்ல, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரும் பொழுது சாப்பிட போதுமான பணம் இல்லை, குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு போதுமான பலம் இல்லை என்றால் ஃபைனான்சியல் ப்ரெஷர்ஸ் நமக்கு ஏற்படும். இப்படியாக பல விதத்தில் இப்பொழுது உலகமானது தவித்து கொண்டிருக்கிறது. எல்லா மனுஷர்களும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளால் இதை புரிஞ்சு கொள்ள முடியலை. ஆண்டவர் ஏன் இதை அனுப்பினார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை. God does that or not always easy to understand. தேவன் செய்கிற காரியங்களை நாம் எப்பொழுதுமே அதை ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் இவ்விதமான ஒரு சூழலை உலகத்துக்கு வந்தது? ஆலயமானது திறக்கப்படாமல் அது 3 மாசத்தை தாண்டி விட்டது. இவ்விதமான ஒரு சூழ்நிலையானது வந்திருக்கிறது. ஆண்டவர் ஏன் அதை அனுமதித்தார்? அவருக்கு ஆராதனை செய்யக்கூட ஆண்டவர் நமக்கு அனுமதி தரவில்லையே, என்னன்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தர் செய்கிற காரியத்தை நம்ம ஈஸியாக அறிந்து கொள்ள முடியாது. இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு எப்பொழுது ஏற்படும், எப்பொழுது சபையானது அது திறக்கப்படும்? ஆண்டவர் இதெல்லாம் கேர் பண்ணாம இருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் இதுல இன்னும் டீல் பண்ணி நம்முடைய ஜபத்துக்கு சீக்கிரமாக பதில் தரவில்லை என்றுதான கேள்விகள் நமக்கு ஏற்படும். Why doesn't God deal with that right away? இப்பொழுதே அவர் ஏன் இந்த பிரச்சனையில தலையிடக்கூடாது? அவர் தலையிட்டால் ஒரு நாள் ராத்திரியில எல்லா ப்ராப்ளத்துக்கும் முடிவு ஏற்படுமே. கர்த்தர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ள கேள்விகள் அதிகம் வரும் பொழுது குழப்பம் ஜாஸ்தியா வரும், நமக்கு காம்ப்ளெக்ஸஸ் ஏற்படும். எல்லா காலத்திலையும் பிரஷர் உண்டு. எவ்ரி ஏஜ் ஹேட் இஸ் பிரஷர் என்று பிரதர் பெனம் சர்ச்சேஜஸ் என்ற புக்கிலே சொல்லுகிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் பாரம் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே a great burden of the last day, just the pressure of riches and the nervous tension, softness of living என்று பிரதர் பெனம் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்திலே 3 விதமான காரியங்களை பிரதர் பெனம் சொல்லுகிறார். Riches, pressure of riches, soft living, பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், பணத்தை பற்றி தானே அந்த ப்ராப்ளங்கள் இருக்கிறது. சொகுசாக வாழ வேண்டும், சாஃப்ட் லிவிங், எல்லா டெக்னாலஜியும் நம்ம பயன்படுத்தி நம்ம சொகுசாக ஆடம்பரமான வாழ வேண்டும் என்று அநேகருக்கு நினைப்பு இருக்கிறது. அதன் பின்பு அவர் சொல்லுகிறார் நர்வஸ் டென்ஷன். இப்பொழுது அதிக விதமான டென்ஷன் ஏற்படுகிறது, நரம்பு சம்பந்தமான டென்ஷன் ஏற்படுகிறது, அதிக கோபம் ஏற்படுகிறது, பதறல் ஏற்படுகிறது. இதெல்லாம் கடைசி காலத்தில் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் அவிதமாக நிறைந்த உலகத்திலே இன்னைக்கு நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் புது புது பொருட்களை கண்டுபிடிப்பதுனால, விஞ்ஞானத்தில் டெக்னாலஜி ரொம்ப முன்னேறினால, நம்ம வீட்டில் பொருளை வாங்கி குமிச்சு விடுறோம். எலக்ட்ரானிக் பொருளை வாங்கி இடமில்லாத அளவுக்கு குமிச்சு கொடுறோம். எல்லார் வீட்லேயும் பல விதமான அங்கே பொருட்கள் இருக்குதா, சாஃப்ட் லிவிங், அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி அவ்விதமாக மனுஷனுக்கு எண்ணம் ஏற்படுகிறது. இது அதே சமயத்தில் அதிக குழப்பங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுகிறது. மனுஷனுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது, தூக்கம் வருவதில்லை. அதனால நரம்பு மண்டல சம்பந்தமான மருந்துகள் அதிகமாக விற்பனை ஆகிறது. மனுஷனுடைய டென்ஷனை குறைப்பதற்காக, அவனுடைய நரம்பு பலவீனங்களை கட்டுப்படுத்துவதற்காக அதிகமான மெடிசன்களை ஜனங்கள் உட்கொள்ளுகிறார்கள். கான்ஸ்டன்ட் நர்வஸ் டென்ஷன், நிரந்தரமாகவே அவங்களுக்கு டென்ஷன் இருக்கிறது. இவ்விதமான ஒரு காலம், அதனால்தான் இந்த தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ், ஹவு டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ். ஓவர் கம்மிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் அதான் பிரசங்கத்தின் தலைப்பு. ஏன் இவ்விதமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, ஏன் இவ்விதமான காம்ப்ளெக்ஷன் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது? இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அதிக குழப்ப காலத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒன்று சொன்னால் இன்னொருத்தன் ஒன்று சொல்லுவோம். நம்ம ஒன்று பிரசங்கம் பண்ணால் டிர்னிட்டி வந்து பைபிளில் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, டிர்னிட்டி வந்து பாபிலோனிய உபதேசம், டிர்னிட்டி வந்து ரோமன் கத்தோலிக்க உபதேசம், பைபிளில் இல்லாத உபதேசம், 3 கடவுளை பற்றி தான உபதேசம், இது கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா அவன் என்ன செய்வான், யூடியூப்பில் வி பிலீவ் இன் டெர்னிட்டின்னு அவன் டாப்பிக்கில் மெசேஜ் கொடுப்பான். கடந்த வாரத்தில் திருத்துவ திருநாளை சிஎஸ்எஸ் சபை கொண்டாடி இருக்கிறது. அதனால வி பிலீவ் இன் ட்ரினிட்டி அப்படிவாங்க. நம்ம ஒன்று சொன்னால் இன்னொன்று சொல்லுவோம். இப்படியாக அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு மாறாக இன்னொரு கருத்தை சொல்லுவது, இவ்விதமான ஒரு குழப்ப காலம் இதுவரைக்கும் இல்லை. மனுஷனுக்கு மன அழுத்தங்கள் நிறைய வருகிறது. ஏன் என்று நம்ம கவனிக்கும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகமானது அன்ஃபிட் டு லீவ், நம்ம வாழ்வதற்கு தகுதியானக இல்லை. வி சீம் டு பி அன்ஃபிட்டட் டு லீவ் இன் தட். இவ்விதமான ஒரு குழப்பம் இருப்பதனால உலகமானது நம்ம வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஸ்தலமாக இல்லை. காரணம் என்னவென்றால், தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், சாத்தான் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி கிங்டம். சாத்தான் உலகம் முழுசதையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான். சாத்தான் டஸ் எவ்ரி கவர்மெண்ட். எல்லா கவர்மெண்ட்டும் சாத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறது. எவ்ரி கிங், எவ்ரி கிங்டம் கண்ட்ரோல்டு பை சாத்தான். சாத்தானாலே எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருப்பதனால உலகத்தில் இவ்விதமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஏற்படுகிறது. த ஹோல் வேர்ல்ட் இஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் ரன் பை சேட்டன். இந்த முழு உலகமும் சாத்தானாலே நடத்தப்படுகிறது, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதனால்தான் நமக்கு ட்ரபுள்ஸ் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த உலகத்தை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால், இதை கத்தர் ஆளுகை செய்வார் என்றால் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆமென். நம்ம வந்து இது சாத்தான் இதை ஆளுகை செய்வதனால தான் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அதிகமான ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் மில்லினியம் வரும்பொழுது ஐந்தாவது ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். இப்பொழுது நம்ம நாலாவது ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஐந்தாவது ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், மில்லினியம். அந்த மில்லினியம் வரும்பொழுது கத்தர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது நோ ப்ராப்ளம், நோ ஸ்ட்ரெஸ், நோ காம்ப்ளெக்ஸஸ். நம்ம எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா மனுஷங்களும் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எந்த சின்ன பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன நோயும் வரக்கூடாது, ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, வாழ்நாள் முழுசும் சந்தோஷமாக நம்ம ஜீவிக்க வேண்டும், எந்த பிரச்சனையும் வராதபடி எல்லாமே நமக்கு வசதியாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்படி ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் மில்லினியம். 1000 வருஷம் அவ்விதமாக இருக்கும். 1000 வருஷம் இந்த உலகத்தில் நம்ம இயேசுவோடு ஆளுகை செய்யும் பொழுது நோ ப்ராப்ளம், நோ ஸ்ட்ரெஸ், நோ காம்ப்ளிகேஷன், எந்த நோ காம்ப்ளெக்ஸஸ், எந்த பிரச்சனையும் கிடையாது. வி வில் ஹேவ் பீஸ் இன் மில்லினியம். ஏனென்றால் அப்பொழுது சாத்தான் வந்து கட்டப்பட்டிருப்பான். சேட்டன் வில் நாட் பி இன் கண்ட்ரோல். சாத்தான் வந்து அந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இப்பொழுது சாத்தான் உலகம் முழுசையும் அவன் ஆளுகை செய்வதனால, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பதனால வர 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 ப்ராப்ளம் அதிகமாகுது. உலகத்தில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. மத தீவிரவாதிகள் அரசியல் ஆதிக்கம் பெற்று மத கலவரங்களை ஏற்படுத்தி பிற மதத்தவரை கொலை செய்வது, அது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. அவங்களுக்கு அரசியல் ஆதிக்கம் வந்த பிறகு அவங்க கொலை செய்வதில் இருப்பார்கள். அவர்கள் பிற மதத்தவரை முற்றிலுமாக அழிக்க வேண்டும், அவங்கள நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். அதை நம்ம இப்போ பார்க்குறோம். என கலவரங்கள் அது அமெரிக்காவில் இருக்கிறது. அல்ல, கருப்பர்களை கொல்ல வேண்டும், கருப்பர்கள் சந்தோஷமாக வாழக்கூடாது என்ற என வெறி. இதை நம்ம சிலோனில் இனவெறியினாலே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக உலகத்தில் இனவெறி, மதவெறி, ஜாதி வெறி, இன்னும் தீவிரவாதிகள் அதிக தொல்லை கொடுப்பதனாலே உலகமானது சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அவன் இவ்விதமான வெறிகளை ஏற்படுத்தி ஜனங்கள் சந்தோஷமாக வாழ விடாதபடி செய்கிறான். இதுக்கு ஒரு முடிவு ஏற்படுமா? இதுக்கு ஒரு முடிவு ஏற்படாது. The world is controlled by Satan. சாத்தானுடைய கிரிப்பில் இருந்து கர்த்தர் இந்த உலகத்தை தம்முடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்தால்தான் முடிவு ஏற்படும். இன்னும் அதிகமாக தான் ஏற்படுமே ஒழிய இனிமே குறைய போகாது. அதனால சிக்னஸ் இருக்கிறது. கொரோனா வைரஸ்னாலே எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அதை சென்னையில 50-60 போனது, பின்பு 500 வந்தது, அதையே நமக்கு அதிக வருத்தமா இருந்தது. இப்பொழுதும் 1000-1500 போயிட்டு இருக்கு. வர வர அது அதிகமாக போகுது, டெத்தும் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதமான ஒரு உலகத்துல சாத்தான் தனக்கு அதிகமான வியாதிகளை கொண்டு வருகிறான். உலகம் முழுசும் மரண பயம், அதனாலே முழு ஊரடங்கு கொண்டு வந்து கடைகள் எல்லாம் அடைக்க வேண்டும். வீட்டுக்குள்ளேயே நீங்க இருங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி அடையும். கவர்மெண்ட்டை நம்ம நம்ப முடியாது, கவர்மெண்ட் நமக்கு உதவி செய்யாது, யார் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத உலகத்திலே ஜீவிக்கும். இதனால நம்ம கத்தர் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த ஸ்ட்ரெஸ், இந்த காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டும். இது முற்றிலுமா உலகத்தை விட்டு ஒழியுமா? சாட்டனுடைய கண்ட்ரோல்ல இருக்க மட்டும் ஒழியாது, மில்லினியம் வந்தாதான் ஒழியும். அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தப்பிவிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம அதை ஓவர் கம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அந்த பவுலை ஆண்டவர் தப்பிவித்தார், அவனுக்கு அவிதமான சூழ்நிலை வந்தது. தப்பிவித்தார், தப்பித்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்பிவிப்பார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறோம் என்று அவன் சொல்லுகிறான். 10 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படிப்பட்ட மரணத்தில்
நின்றும் அவர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், போதிக்கும் பொழுது மத தீவிரவாதங்கள் வந்தது. மதவாதிகள், ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்க என்ன செய்தார்கள்? பவுலை வந்து கொலை செய்கிற அளவுக்கு போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் தப்பிவித்தார், இனிமேலும் அவர் தப்பிவிப்பார் என்று சொல்லுகிறோம். இதே ஃபெய்த் தான் நம்ம இன்னைக்கு அறிக்கை செய்கிறோம். அவர் தப்பிவித்தார், தப்பிவிக்கிறார், இனிமேலும் அவர் தப்பிவிப்பார். ஹல்லேலூயா. மரணம் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவ்விதமான சூழ்நிலை ஏற்பட்டது, அது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி போய்விட்டது. This is beyond our ability to be able to figure it out. அதை நாங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியல, நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட். ப்ராப்ளம் வந்து மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு மேல போயிடுச்சு. ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஆமே. God is got it under control. நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனா ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆமே. God never loses control. ஆண்டவர் அந்த கட்டுப்பாட்டை வந்து இழக்க மாட்டார். அவர்தான் எல்லாத்தையும் நியமித்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே விதமான சூழ்நிலையிலே நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம இதை வந்து ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை வந்து பாதுகாக்க வேண்டும். இந்த கொரோனா பீரியடானது முடிய வேண்டும். இந்த லாக்டவுன் பீரியடானது முடிவடைய வேண்டும். இதமான ஒரு ப்ரெஷர்ல இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். பூமி அதிர்ச்சி எப்படி வருகிறது என்றால், கீழே டெக்னானிக் பிளேட் வந்து சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த டெக்னானிக் பிளேட் வந்து ஒன்னோடு ஒன்று மோதும் பொழுது பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறதா? 2 டெக்னானிக் பிளேட்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது அது அதிக ப்ரெஷர் ஏற்படும் பொழுது அது சுற்றுறதுல பிரச்சனை ஏற்படுகிறது. அப்படி ஷேக்கிங் ஏற்படுது. ஷேக்கிங் ஏற்பட்டு ஒன்னோடு ஒன்று மோதும் பொழுது அது பூமி அதிர்ச்சி ஏற்படுது. கடற்கரை பட்டணங்களில், கடற்கரை ஓரமாக இருக்கிற பட்டணங்களில் அதிகமான பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறதாம். அதனால் அது ப்ரெஷர், பூமியில் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது அது சுற்றுறதுல அங்கே ப்ராப்ளம் ஏற்படுது. அதே போல் மனுஷனுடைய வாழ்க்கையில் ப்ரெஷர் ஏற்படும் பொழுது ஒன்னோடு ஒன்று மோதிக்கிடுறாங்க, ஒன்னோடு ஒன்று மோதி என்ன செய்யறது என்றால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. இவ்விதமாக இருக்கு. அது பூமிக்கு அடியில் சுற்றிக்கிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே போல் கண்ணுக்கு தெரியாத ப்ராப்ளங்கள் உலகத்தில் வந்து நம்ம அதோடு கூட ஃபேஸ் பண்ணும் பொழுது, அதோடு மோதும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் ஒரு ஷேக்கிங் ஏற்படுகிறது. கர்த்தர் வந்து நம்மோடு கூட டீல் பண்ணுகிறார். God deals with individuals. ஆனால் நமக்கு அது புரியறதில்லை. நம்ம தேவனோடு கூட க்ளோஸ் ஃபெலோஷிப் வைத்தால், நெருங்கி ஐக்கியம் வைத்தால், ஜபத்திலையும் வார்த்தையிலையும் நம்ம உறுதியாக தரித்திருந்தால், நமக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அவர் நம்மோடு கூட அவர் பேசுவார். ஆமென். ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியறதில்லை. இப்பொழுது இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, அதை மேற்கொள்வதுன்னு தெரியாத இருப்பனால, அது அவனுடைய பலத்துக்கு மிஞ்சி இருப்பனால என்ன ஏற்படுகிறது, ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது, காம்ப்ளெக்ஸஸ் ஏற்படுகிறது. அது எப்பொழுது நமக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும், இதுல இருந்து ஒரு எமோஷனை உண்டா என்று அவனுக்கு நம்பிக்கை அற்று போகும் பொழுது, அதை குறித்து தானே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது அதிக ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இது எப்படி பெய்ய முடியுமோ இந்த பிரச்சனை, நம்முடைய லைஃப் எப்படி பெய்ய முடியுமோ, நம்முடைய பிசினஸ் எப்படி பெய்ய முடியுமோ, நம்ம வாழ்க்கை எப்படி பெய்ய முடியுமோ, மேரேஜ் நடக்குமா நடக்காதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இந்த வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் ஜீவிக்கும் பொழுது அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது. அல்லது அவனை குறித்து மற்றவர்கள் வந்து அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது, தகாத காரியங்களை செய்யும் பொழுது அவன் அதையே நினைச்சு குழப்பம் ஏற்படுது. வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் ஏமாற்றம் அடையும் பொழுது அது குழப்பத்தை ஏற்படுகிறது, ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது நான் ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். டேவிட் அண்ட் சால், தாவீதையும் சவுலையும் பார்க்கும் பொழுது, கர்த்தர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு என்ன சொல்லுகிறார், 1 சாமுவேல் 13:13.
சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்.
இதை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் வந்து புத்தீனமாக செய்தி, அந்த ஆடு மாடுகளிலே கொடுமையான ஆடு மாடுகளை கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அதை நிகரகம் பண்ணுவதையே அழிக்காதபடி அதை பாதுகாத்து வைத்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார், மிருக ஜீவன்களை மனுஷர்கள் எல்லாத்தையுமே முற்றிலுமாக அழிக்க வேண்டும், அமலேக்கியர்கள் மேல் தேவனுடைய நீதியை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவன் வழி மறித்தான், அதனால அதை ஆண்டவர் நினைத்திருக்கிறார், அவன் மேல கோபாக்கினை செலுத்த வேண்டும், நீதி செலுத்த வேண்டும் சொல்லும் பொழுது சவுல் வந்து கொடுமையான ஆடு மாடுகளை கொல்லாதபடி அதை வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று இவ்விதமான ஒரு சாக்கு போக்கோடு கூட அதை காப்பாற்றினான். அப்பொழுது சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார், நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்த அமலேக்கர் மேல யுத்தத்துக்கு போய் ஜெயத்தை பெற்ற, ஆனால் என் காதில் ஆடு மாடு சத்தம் கேட்குது, அது என்னது, ஜனங்கள் சொன்னாங்க கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு நமக்கு ஆடு மாடு தேவைன்னு சொன்னாங்க, அதனால் நான் அவ்விதமாக அதை கொஞ்சம் கொடுமையானவைகளெல்லாம் வச்சிருக்கேன், நசல் கொண்டது எல்லாத்தையும் வெட்டி போட்டான், நல்ல ஆடு மாடுகளை வைத்திருந்தான். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், புத்தியினமாக செய்தி, உம்முடைய சுய புத்தியின்படி செய்தி, தேவனுடைய வார்த்தைக்கு எக்ஸாக்டாக கீழ்படியணும், அதில் நம்ம சுய புத்தியை அங்கே கொண்டு வரக்கூடாது, எல்லாம் புத்தியினமாக நீ செய்தி, அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நீர் மீறிவிட்டீர், அதை கை கொள்ளாமல் போனீர், அதனால் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, உம்முடைய ராஜ்யபாரம் மற்றபடி நிலைத்திருக்கும், நீர் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருந்தீர்னா நிலைச்சிருந்துக்கும், தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியாதனால உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அது மாத்திரமல்ல, 14 வாசிக்கலாம்,
இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான்.
உம்முடைய ராஜ்யமானது நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை கண்டுபிடித்து ஜனங்கள் மேல் தலைவனா இருக்கும்படியாக கட்டளையிட்டார். உம்முடைய ராஜ்யபாரத்தை நீக்கிட்டு வேற ஒருத்தனை அவர் கொண்டு வருகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆமேன். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாய் இருக்கிறார். மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை கொண்டு வருகிறார். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாட்டு அதிபதி தன் மனம் போல போறான் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா போனா ஆண்டவர் அவனை தள்ளி வேற ஒருத்தரை கொண்டு வருவார். அதுதான் இங்க நடக்குது. எல்லா நாட்டிலையும் அப்படிதான் நடக்கும். ஹிட்லர் பெரிய தன்னை கிங்கா நினைச்சா, ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்தினார். முசோலினி ஆண்டவர் அப்புறப்படுத்தினார். எந்த ஒரு தனி மனிதனும் ஜனங்கள் மேல் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது, தன்னுடைய மன நிபிரும்பினபடியே கொடுங்கோல் ஆட்சி செய்யும் பொழுது, நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நாளிலே அப்புறப்படுத்துவார். அதுதான் இப்பொழுது இங்க நம்ம காண்கிறோம். சவுல் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தன் சுய புத்தியின்படி அவன் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை அவர் ராஜாவாக ஏற்படுத்துவார் என்று சொல்லும் பொழுது, இது தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். தாவீது தாமியேல் தீர்க்கதரிசியால அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் ராஜாவாக வர வேண்டும். ஆண்டவர் சவுல்டையும் சொல்லிட்டாரு, இதோ தாவீது மேலையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் மேல உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினேன் என்று 16 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதோ சவுல் 2 கர்த்தருக்கு விரோதமாக தவறு செய்து விட்டான். 13 அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்னதாக பலி செலுத்தினான். 15 அதிகாரத்தில் அவன் வந்து அமலேக்கியர்கள் ஆடு மாடுகளை காப்பாற்றினான். 2 தேவனுடைய வார்த்தையை மீறி விட்டான். முதல்ல ஒரு வாணி கொடுக்கிறார், பின்பு அந்த வாணிங்கை உறுதிப்படுத்துகிறார். 15 அதிகாரத்தில் உறுதிப்படுத்துகிறார். இப்போ 16 அதிகாரம் வரும் பொழுது தாவீது சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை தெரிந்து கொள்வார் என்று 13 சொன்னோடமாக அந்த தாசன் வந்து இந்த தாவீது தான் என்று உறுதியாக்கப்பட்டு விட்டது. அவர் தாவீதை குறித்து அங்கே பேசுகிறார். சவுல் வந்து இன்னும் ராஜபாரத்தில் தான் இருக்கிறார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பும் சவுல் ராஜபாரத்தில் தான் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் உடனே அப்புறப்படுத்தல? ஏன் சவுலை ஆண்டவர் அப்புறப்படுத்தி தாவீதை ஏன் ராஜபாரத்துக்கு கொண்டு வரல? கோலியாத்தை அவன் கொன்ற பின்பு சவுல் அவனை பின்தொடர்கிறான். அவனுடைய உயிரை வேட்டையாடுகிறான். அவன் வந்து மலைகளிலேயும் காடுகளிலும் சுற்றித் திரிகிறான். எத்தனை வருஷம்? 20 சுற்றித் திரிகிறான். சுமார் 20 தன்னுடைய சொந்த தேசத்திலே அவன் ஒரு அகதியைப் போல ஜீவிக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது. தாவீதுக்கு அதிக குழப்பம், அதிக ஸ்ட்ரெஸ். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? என்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. சவுல்கிட்டையும் சொல்லிட்டாரு, உன்னுடைய ராஜபாரம் முடிவடைந்து விட்டது. அது ஆண்டவர் வந்து ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். தாவீதை கொண்டு வரன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். சவுலின் ராஜ்யத்துக்கு முடிவை ஏற்படுத்தி விட்டார். God already looked at this situation. David to be the king. Instead of Saul, சவுலுக்கு பதிலாக தாவீது தான் ராஜா என்று அவர் சொல்லிவிட்டார். ஏன் வந்து ஆண்டவர் இன்னும் அதை செய்யாம இருக்கிறார்? Why not bring David right in there and set them upon the throne? ஏன் ஆண்டவரை இன்னும் ஆண்டவர் வந்து தாவீதை சிங்காசனத்துக்கு கொண்டு வரல? அவனுடைய மனசுல 20 குழப்பம். 20 அவன் வந்து அகதியாக இருக்கிறான். தன்னுடைய சொந்த தேசத்திலே அகதியாக இருக்கிறான். எந்த தவறும் செய்யவில்லை, நல்லதுதான் செய்தான். கர்த்தர் அவனை குறித்து அந்த வார்த்தை சொல்லியும் அது நிறைவேறவில்லை. All those years that David was fugitive in his own land, அவனுடைய சொந்த தேசத்திலே அவன் அகதியாக இருக்கிறான். தன்னுடைய வீட்டில் போய் வாழ முடியவில்லை. தன்னுடைய தாப்பன் குடும்பத்தோடு கூட சேர முடியவில்லை. இவன் ஒரு அகதியாக அவன் காடுகளிலையும் மலைகளிலையும் சுத்தி கொண்டிருக்கிறான். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், அவனுக்கு எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். ஒரு நாள், 2 அல்ல, 20 எப்பொழுது அவன் ராஜ்யத்துக்கு வருவான் என்று தெரியாது. ஆனா பிராமிஸ் என்ன? இஸ்ரவேலின் மேலே உன்னை ராஜாவாக மாற்றினேன். அதே போல நமக்கு ஆண்டவர் பிராமிஸ் கொடுத்திருக்கிறார், உலகத்தை நம்ம 1000 ஆளுகை செய்வோம், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவோம். இப்பொழுது இந்த லாக்டவுன் பீரியடுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்துவார். பழையபடி ஆராதனைகள் நடக்கும். இதெல்லாம் நமக்கு ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் ப்ராமிஸ் ஏன் பாஸ்டர் நிறைவேறலை? அது ஜூன் மாதம் நிறைவேறணும் நம்ம நினைச்சோமே. இப்போ June 30 போட்டிருக்கிறாங்களே, அது முழு ஊரடங்கு 15 கொண்டு வரலாமா என்று இப்பொழுது யோசித்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு ஜூலை மாசத்துல அந்த டைம் வருமா? இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். அநேக ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், சபை நடத்த முடியாது, டினாமினேஷன் சபைகளும் நடத்த முடியாத சூழ்நிலையில இருக்கு. எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது வந்து உலகத்திலே இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ். இது இதுவரைக்கும் நடக்காத காரியம். நல்ல இந்த வருஷம் போயிட்டு இருந்துச்சு, இத மார்ச் 15 அது ஸ்டாப் ஆகிவிட்டது. இன்னைக்கு ஜூன் மாசம் 12 மூணு மாசம் தாண்டுது, இன்னும் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். இதுக்கு எப்பொழுது முடிவு வரும் தெரியாது. தாவீதா விதமான சூழ்நிலையில் இருக்கிறான். எப்பொழுது ஆண்டவர் என்னை ராஜாவாக கொண்டு வருவார், எப்பொழுது எனக்கு இந்த குழப்பத்துக்கு முடிவு ஏற்படும், என்றைக்கு நான் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியும், என் உயிருக்கு பயந்து பயந்து நான் போக வேண்டியதா இருக்கிறது. சவுல் என்னை பின்தொடர்கிறான், அவனுடைய ஆட்களும் என்னை பின்தொடர்கிறார்கள், நிம்மதியா தூங்க முடியல, இவ்விதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்ணுகிறார், அவனுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறார். ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், சங்கீதம் 105:15 வாசிக்கலாம்.
நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார்.
நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். டச் நாட் மை அனாயிண்டட். சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அதனால டச் நாட் த அனாயிண்டட். ரெண்டு முறை அவன் கர்த்தர் வந்து அவன் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரே குத்தா குத்திரலாமான்னு அபிஷாய் சொல்லும் பொழுது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டன் மேல் கை போடலாகாது. இதை தான் அவன் ரெண்டு முறை சொல்லுகிறான். ஒன்று சாமுவேல் 22:26 நம்ம வாசிக்கும் பொழுது அவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடக்கூடாது. டச் நாட் மைன் அனாயிண்டட்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் தாவீது வந்து காட்ஸ் டைமிங்காக காத்திருக்கிறான். டேவிட் ஹேட் டு டிபெண்ட் ஆன் காட்ஸ் டைமிங். இப்பொழுது நாம் அப்படி தான் இருக்கிறோம். கர்த்தர் எப்பொழுது நம்ம சபை கூடி வர செய்வார் அந்த டைமிங் நமக்கு தெரியாது. 20 அவன் நாடோடியாக சுற்றி தெரிந்தான். அவனுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல. அதே போல நம்ம இன்னைக்கு லாக்டவுன் பீரியட்ல 3 இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம காட்ஸ் டைமுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். டேவிட் ஹேட் டு டிபெண்ட் ஆன் காட்ஸ் டைமிங். ஆண்டவர் எல்லாத்தையுமே அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி செய்கிறார். ஆமே. தேவனுடைய பரிபூர்ண சித்தமானது நிறைவேற வேண்டும். தாவீது சிங்காசனத்துக்கு வர வேண்டும். ஜனங்கள் அவனை அங்கீகரித்து அவனை ராஜாவாக மாற்ற வேண்டும். ஆனால் 20 அவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான், காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறான், கர்த்தருடைய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறான். நம்ம எந்த ப்ராப்ளம் நினைச்சதான், இந்த கொரோனா ப்ராப்ளம் இல்லை, வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஜெபத்தில் இருந்து காட்ஸ் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டும். கர்த்தர் ஒரு டைம் வைத்திருக்கிறார், அதுக்கு முன்னதாக நம்ம செயல்படக்கூடாது. அந்த டைமுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, வெயிட் பண்ணி ஜெபத்தில் இருக்கும் பொழுது, அந்த காட்ஸ் டைம் அவருடைய வேலை வரும் பொழுது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். David had to learn all those years. அவிதமான நேரத்தில் அவன் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்காக காத்து கொண்டிருப்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 69 அவன் தன்னுடைய ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்லுகிறான். அவனுக்கு வாழ்க்கையில் இருந்த காம்ப்ளெக்ஸ் அவன் சொல்லுகிறான். 69 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாக.
அந்த சங்கீதத்தில் விதமாக தாவீது சொல்லுகிறான், வெள்ளங்கள் திரண்டு வந்திருக்கிறது. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வந்திருக்கிறது. உளையான சேற்றில நான் இருக்கிறேன், அந்த ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. தலைக்கு மேல வெள்ளம் போனா, ஜான் போனான்னா, முளம் போனான்னு பாங்க, ப்ராப்ளம் தலைக்கு மேலே போகுது. அவன் சொல்லுகிறான், கூப்பிடுனால தொண்டை வறண்டு போச்சு, கண் வந்து உமக்கு காத்திருந்து பூத்து போச்சு, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், காரணம் இல்லாதபடி என்னை வந்து பகைக்கிறவங்க தலைமையிலும் அதிகமாக இருக்கிறாங்க. எல் நிறைய பேர் எனக்கு வீணா சத்துருக்களா மாறி இருக்கிறாங்க, நான் எடுத்துக்கொள்ளாததையும் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்க. உலகத்தை வாழ்ந்து அவன் வாழ்க்கையை முடிச்சுட்டான், நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதான் அர்த்தம். அவனுடைய லைஃப் அவன் வாழ்ந்து முடிச்சுட்டான், அதெல்லாம் ஜெயிச்சுட்டான், அந்த அந்த ப்ராப்ளங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சு இப்பொழுது இளைப்பாறலுக்குள்ள பிரவேசித்திருக்கிறான். நம்ம இப்பொழுது நம்ம உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், இந்த கடைசி காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கிறது, தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டே இருக்கிறது, அதிக ப்ராப்ளங்கள் தலைமறிலும் அதிகமான ப்ராப்ளங்கள் இருக்கிறது. இவ்விதமாக இருக்கும் பொழுது தாவீது அந்த 69 சங்கீதத்தில் என்ன சொல்கிறான் என்றால், நான் வந்து மூழ்கிக்கிட்டு இருக்கிறேன், சவுல் என் பின்னால் வந்து சவுல் என் பின்னால் வந்திருக்கிறான், எனக்கு அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். நல்ல கத்தரியே விதமான சூழ்நிலையில என்ன வச்சிருக்கிறார், இதுக்கு ஒரு முடிவு வருமா, அதுக்கு ஆன்சரே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஏன் வந்து ஆண்டவர் இவ்விதமாக என்னை இந்த மாதிரி சூழ்நிலையில வைக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் வந்து ராஜாவாகணும் சொல்லிட்டு நான் விரும்பல. ஐ டோன்ட் ஆஸ்க் டு பி கிங். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள்ல வந்தார், என் தலை மேல தைல குப்பினால எண்ணெயை வார்த்து இஸ்ரவேலின் மேல உன்னை ராஜாவா மாட்டின, அவரா தான் வந்து என்னை அபிஷேகம் பண்ணார், நானா ராஜாவாக விரும்பலையே. I didn't ask for any of this. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் கேட்கலையே, அது கத்தராதானே அப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி என்னை ராஜாவா மாட்டினார், இப்போ நாங்க வந்து இவ்வளவு பாடுபடுறேனே, இதுக்கு என்ன, இதுக்கு ஒரு முடிவு உண்டா, எப்பொழுது முடிவு வரும், எனக்கு பிரச்சனைகளுக்கு எப்பொழுது தீர்வு வரும், என்னால சொல்ல முடியல, ஆண்டவரும் எனக்கு ரிவீல் பண்ணலையே, வெளிப்படுத்தலையே. இதுதான் ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ். தாவீதுக்கு வந்த மாதிரி நமக்கு வரல, தாவீதுக்கு அதிகமாக வந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தேவனால முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், we are predestination people, we are chosen, நம்ம வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், we are God's elect, நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம தசோபாகத்தை கொடுக்கிறோம், சர்ச்சுக்கு ரெகுலரா வருகிறோம், பைபிள் படிக்கிறோம், நம்ம வந்து ஜெபம் பண்ணுகிறோம், நம்ம சுடிதார் பூ வைக்கல, ஜுவல்ஸ் போடல, நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா தானே இருக்கிறோம், மற்ற கிறிஸ்தவங்களை போல இல்லையே, நம்ம வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறோமே, ஆனா ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, ஏன் விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தது, ஏன் விதமான காம்ப்ளெக்ஸஸ் குழப்பங்கள் வாழ்க்கையில வந்தது, என்ன காரணம்? கத்தர் வந்து நமக்கு இதுல டீல் பண்ணும் பொழுது நம்ம இதை ஓவர் கம் பண்ண முடியும். ஆமென். ஓவர் கமிங் ஆல் அன்பிலீஃப், விசுவாசத்தினாலே நம்ம எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தான் சிந்திக்க வேண்டும், சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, இன்ஃபர்மேஷனை பார்க்க கூடாது, செய்திகளை நியூஸ் நம்ம கவனிக்கும் பண்றால் அது நமக்கு அதிக அவிசுவாசத்தை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். எரேமியா 30:31-33 இந்த 4 அதிகாரம் தான் அங்கே ஆன்சர், அங்கே தான் இருக்குது, அங்கே தான் ப்ராமிசஸ் இருக்குது. இந்த சிட்டுவேஷனுக்கு அந்த 4 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 அவங்க பாபிலோன்ல அடிமையிலாக இருக்கும் பொழுது திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஆனா தானியல் போய் அதை ஜபத்துல வைத்தான். தானியல் ஜபத்துல வைக்கும் பொழுது கத்தர் என்ன செய்தார் என்றால் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதனால எரேமியா தீர்க்கதரிசி அதை முன்னக்கூட்டையே சொல்லி இருக்கிறான். அந்த எரேமியா சொன்ன ப்ராமிஸ வச்சுதான் அவன் ஜபிக்கிறான். எரேமியா சொன்னிருக்கிறான் 70 முடிவில் திரும்புவார்கள். அதே போல நமக்கு ப்ராமிஸ் இருக்கிறது, நம்ம அதைத்தான் கவனிக்கணுமே ஒழிய மற்றபடி உலக செய்திகளை நம்ம தியானிக்கும் பொழுது அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தாது, அதிக ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு நமக்காக இருக்கிறது. ஆமென். நம்ம இந்த கூடாரத்திலே இந்த சரீரத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 5:2 வாசிக்கலாம்.
ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சவுள்ளவர்களாக
இருக்கிறோம். இந்த கூடாரம் என்று சொல்லும் பொழுது இந்த பாடி, இந்த பாடியிலே நம்ம கொஞ்ச காலம் ஜீவிக்கிறோம். இந்த பாடியிலே நம்ம ஜீவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அவிதமான பிளான் வைத்திருக்கிறார். 4 Corinthians வாசிக்கலாம்.
இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரசு வந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும்
என்று இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சு வந்து தவிக்கிறோம். இப்பொழுது உலகத்தில் இருக்க எல்லாருமே பாரஞ்சு வந்து தவிக்கிறாங்க. அவங்களுக்கு வார்த்தை இல்லை, நமக்கு வார்த்தை இருக்கு. உலகத்தின் மக்களுக்கு உடன்படிக்கை இல்லை, ப்ராமிஸ் இல்லை, அவங்களுக்கு ஹோப் கிடையாது. நமக்கு ஆண்டவர் வார்த்தையை வச்சிருக்கிறார். ஒரு நாளிலே நம்ம வந்து வேற ஒரு பாடியில வேற ஒரு ஸ்தலத்தில் இருப்போம். கடந்த ஞாயிற்றுலமே அதான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கேரிட் பை ஏஞ்சல்ஸ் டு த பூசம் ஆஃப் ஏப்ரஹாம்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வேற ஒரு ஸ்தலத்தில் வேற ஒரு பாடியில நம்ம இருப்போம். நமக்கு அவிதமான ஃபெய்த் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உலகத்தின் மக்களுக்கு அந்த ஃபெய்த்து கிடையாது. எல்லாரும் பாரஞ்சமந்து நம்ம தவிக்க தான் செய்கிறோம். ஆனாலும் இந்த போர்வையை கலந்து போடக்கூடாது, தற்கொலை பண்ணிடக்கூடாது. சிலர் தற்கொலை பண்ணி கொள்ளுறாங்க. ஒரு பையன் என்ன செஞ்சான், ஃப்ரிட்ஜில் இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டான், உள்ள இருக்க கண்ணாடி தட்டை உடைச்சிட்டான். நல்லா அம்மா அப்பா வந்தால் என்ன செய்வாங்க, நம்மளை அடிப்பாங்களேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டான். தாயும் தகப்பனும் கடந்து அழுகிறாங்க. ஒரு சின்ன காரியம்தான், அம்மா அப்பா நம்மளை என்ன செய்வாங்க, அடிப்பாங்களே, என்ன பதில் சொல்கிறேன்னு அந்த பயத்தில் தற்கொலை பண்ணிட்டான். பையன் நிறைய தற்கொலைகள் நடக்கிறது. போர்வை களைந்து போட வேண்டும். இது ஒரு போர்வை, இதை களைந்து போடணும்னு நினைக்காமடி மரணமானது அது ஜீவனாலே விழுங்கப்படும் வரைக்கும், கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் பொறுமையாக இந்த பாடியில் இருக்கணும். தற்கொலை பண்ணுகிறது வந்து தவறான காரியம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் இந்த போர்வையை தகித்து நம்ம தரித்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து கர்த்தரிடத்தில் ஒரு நாளில் குடி போகிறோம். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த போர்வை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் அங்கே சொல்லுகிறார். இந்த கூடாரத்திலே நம்ம தவித்து இன் திஸ் டேபர்னாக்கிள் டு க்ரோன் பீயிங் பிரஷர்டு பீயிங் பேர்டன் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அதான் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் வச்சிருக்கிறார், அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். அந்த காட்ஸ் டைமுக்காக நம்ம காத்து கொடுக்க வேண்டும். அந்த காட்ஸ் டைம் நமக்கு எப்பொழுது வரும், பரிசுத்தாவியானவர் இப்பொழுது நம்மளை எப்படி நடத்துகிறார் என்று நம்ம ஜபத்தில் அறிய வேண்டும். சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவருக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்க வேண்டும். நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நான் முதலாவது ஜெபிக்கும் பொழுது சர்ச்சில் யார் யாருக்கும் சுகவீனமாக இருக்கிறாங்க, எனக்கு என்ன நியூஸ் வந்துச்சு முதல்ல அதை தான் பார்ப்பேன். அதுக்கு தான் விசேஷித்த ஜெபம். பாஸ்டர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, என் மனைவிக்கு சுகம் இல்லை அல்லது என் குழந்தைக்கு சுகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சபைக்கு 300 பேர் வராங்க, 300 பேரில் யார் இந்த நேரத்தில் சுகவீனமாக இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிப்பேன். அவங்கள்டந்து நல்ல செய்தி வரும் வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக தான் ஜோம் பண்ணா நீங்க போன் பண்ணி சொல்லணும்னு நான் சொல்றது. நீங்க ஜோம் பண்ணி நீங்க சொல்லலைன்னா நான் தொடர்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். முதலாவது அந்த ஹீலிங்க்கு தான் ஜெபிக்கிறது. மற்ற காரியங்கள்லாம் ரெண்டாவது தான். ஒரு குழந்தையா இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதான் கிரைஸ்ட் லைக் கேரக்டர், அதான் கிறிஸ்துவினுடைய சுபாவம். நமக்கும் பாரம் இருக்கிறது, நம்ம பாரத்துக்காகவும் ஜெபிக்கிறோம், அடுத்தபடியாக மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. எல்லாருமே நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதுன்ற அர்த்தம். இந்த உலகத்திலே பாதுகாப்பான இடம் கிடையாது. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொன்னார், ஒரு சென்சிட்டிவ்னஸை கொடுக்கிறார், ஒரு உணர்வை தருகிறார். இந்த உலகம் வந்து சீக்கிரமாக அழிய போகுது, இனிமேட்டு உலகத்தில் ரொம்ப நாள் கிடையாது, இனி வர வர பிரச்சனைகள் அதிகமாகும், நீ இந்த உலகத்திலேயே சதமாக வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்காத. திடீர் நீ கர்த்தருடைய வருகை வரும், நீ அங்கே போக நீ ஆயத்தப்படு, அதுதான் பாதுகாப்பான இடம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் டெய்லி நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்னா திருத்துவக்காரங்க, அது இன்னொரு ஆழ்த்தத்துவம் உடையவர்னு சொல்றாங்க. பிதாவும் ஆழ்த்தத்துவமா இருக்கிறாராம், குமாரரும் ஆழ்த்தத்துவமா இருக்கிறாராம், பரிசுத்தாவியும் ஆழ்த்தத்துவமா இருக்கிறோம். ஆனா மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்களாம். இது என்ன கதை? இது என்ன லாங்குவேஜ்? இது தான் திருத்துவம். நம்ம வந்து பரிசுத்தாவியானவர் ஆக இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். நான் உங்களை திக்கெட்டெல்லாம் இட மாட்டேன், மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். யோவான் 14:18 சொன்னார். மறுபடியும் எப்படி வந்தார்? ஹோலி ஸ்பிரிட், இந்த ஃபார்ம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அவங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவராக வந்தார். 3 gods கிடையாது, 3 titles தான் இருக்கிறது, 3 offices தான் இருக்கிறது. தேவன் ஒருவர் தான் என்று விசுவாசிக்கும் பொழுது இந்த சோபன மக்கள், பெரிய பெரிய போதகர்கள் அந்த திருத்துவத்தை நம்பும் பொழுது, பிசாசினுடைய பொய்யை விசுவாசிப்பதனாலே அவங்களுடைய ஊழியம் எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அவங்களுடைய ஊழிய ரட்சிப்பை ஏற்படுத்தாது. அவங்களுடைய ஊழியமானது பல்லவத்துக்கு அவன் மக்களை கொண்டு செல்லாது. அறியாமையின் காலத்திலே தேவன் காணாதவர் போல இருந்தார். அறியாமையின் காலம் என்று சொல்லும் பொழுது முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு முன்னதாக அப்போஸ்தலர் 17:30 அப்படியே வாசிக்கிறோம், அறியாமையின் காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எங்குமுள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். முத்திரை திறக்கப்படுவதற்கு முன்னால் அவன் திருத்தத்தை நம்பி இருந்தாலும் அதை காணாதவர் போல இருந்தார். ஆனா இப்பொழுது திருத்துவத்தை நம்பினா பல்லவராஜ்யம் போக முடியாது. அது பிசாசுனுடைய பொய் உபதேசம். ஒரு கடவுளுக்கு பதிலாக 3 கடவுளை கொண்டு வருது திருத்துவம், நிம்ரோத்தின் உபதேசம். அது பாபிலோனிய உபதேசம். ஒரு புது கடவுள், திருத்துவ தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம், திரியேக தேவன். இப்போ உங்களுக்கு வந்து வேற கடவுள், உங்க கடவுள் திருத்துவ தேவன், புதிய கடவுளை வழிபடுறீங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜனங்கள் வாயினாலே இயேசுராஜனை ஆராதிப்போன்னு பாடல் பாடிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவையே புகழ்ந்து பாடிக்கொண்டு கடைசியில வந்து திருத்துவத்தை நம்புறோன்னா எல்லாமே அடிபட்டு போச்சு. கடைசியில அவங்க திருத்துவத்தை சொல்லிட்டான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவர் ரொம்ப சென்சிட்டிவ்னஸா இருக்கிறார். இப்பொழுது நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து இந்த உலகத்துல நிலையான வாழ்க்கை இல்லை, நம்ம அந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வைரஸ் அவிதமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்தியாவுக்கு வரும் பொழுது அப்பொழுது என்ன நியூஸ் வந்துச்சு என்றால், இப்பொழுது பறவைகள் எல்லாமே அந்த மதில் சுவரை விட்டு வெளியே போய்விட்டது, பூமி அதிர்ச்சி வரப்போகிறதுன்னு சொல்லுகிறாங்க. பின்பு பூமி அதிர்ச்சி முடிஞ்ச உடனே பறவைகள் எல்லாமே திரும்ப தங்களுடைய இடத்துக்கு வந்து விட்டது. ஏனென்றால் அது செபர்ல இருந்துச்சுன்னா செவர்கீழே விழும்பொழுது அதுவும் செத்து போகும். அந்த பறவைகள் மிருகங்களுக்கு ஆண்டவர் வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அது பாதுகாப்பான இடத்துக்கு போகிறது. அது பரிசுத்தாவினாலே அந்த அந்த ஒரு இன்ஸ்டிக்டிவ் அதுக்கு இருந்தது, அதுக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்தது. தேவன் அந்த உள்ளுணர்வை அந்த மிருகங்களுக்கு கொடுத்திருந்தார். அதனால அந்த பூமி அதிர்ச்சியை வருவதற்கு முன்னதாக அது பாதுகாப்பான இடத்துக்கு போய்விட்டது. அதே போல இப்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், இவ்விதமான இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது இது பாதுகாப்பான இடம் அல்ல, பாதுகாப்பான இடம் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அதுக்கு உன்னை ஆயத்தமாயிக்க ஆண்டவர் உன்னை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போன பின்புதான் இந்த உலகத்தை ஆண்டவர் அழிப்பார் என்று நமக்கு தெரிகிறது. அது ஒரு சென்ஸ் இருக்கிறது. இப்பொழுது அவசரமான ஒரு நேரமாய் இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வேண்டிய நேரமாய் இருக்கிறது. மோசஸ் எவ்வளவுதான் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும், 40 வருஷமாக அவன் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அதனால ஒன்னும் சாதிக்க முடியவில்லை. ஆனா பேனிங் புஷ்ல அந்த பற்றி எரிகிற அந்த அந்த முட்செடி பற்றி எரியும் பொழுது செகைனா குளோரி பில்லர் ஆஃப் ஃபயர் அங்க வந்தது. கர்த்தருடைய தூதனானவர் அங்க வந்தார். அப்பொழுது அவனுக்கு தன் வாழ்க்கை குறித்ததான நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. எதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார், தன்னை கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார், அவனுடைய வாழ்க்கையின் ரகசியமானது வெளிப்பட்டு விட்டது. 1946 மே 7 அந்த குகையில போய் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை குறித்துதான வெளிப்பாடு ஏற்பட்டு விட்டது. வாழ்க்கையினுடைய ரகசியம் தெரிந்து விட்டது. தன்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுஸ்தில் இருக்கிறது என்பது தெரிந்த உடனே அந்த காம்ப்ளெக்ஸஸ் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போய்விடுது. மோசஸ் 40 வருஷமாக அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான். ஏதோ அவனை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இத நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுவிக்குப்பான்னு சொன்னாங்க. உன்ன உன் மேல அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. ஆனா இப்போ என்னால அதை செய்ய முடியலையே. 40 வருஷமாக அவன் விதமான ஸ்ட்ரெஸ்ல இருந்தான். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில இருக்கிற குழப்பம் எல்லாம் போய்விட்டு, அந்த சிறு வயதுல இருந்து அவருக்கு தரிசனங்கள் வரும் பொழுது, அந்த தரிசனங்களை மற்றவர்களிடத்துல சொல்லும் பொழுது, அவங்க அது பிசாசுன்னு சொல்லி வேற மாதிரி குழப்பி விட்டாங்க. ஆனா கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் அவருக்கு தெரிந்து விட்டது, வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. இப்போ அவருக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கிடையாது, திட்டவட்டமாக தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உலகத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. திங்ஸ் ஹவ் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆல் த டைம். த ஹோல் வேர்ல்ட் லுக்ஸ் லைக் இஸ் காட் பிரஷர்ட் ஆன் இட். ஒன்னும் உலகம் இன்னைக்கு பிரஷர்ல இருக்கிறது. குழப்பம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது, டாக்டரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வர வர அது அதிகமாயிட்டே போகுது. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஆமென். நம்முடைய பேரை நம்ம கண்டுபிடித்தால், தேவனை நம்ம நேருக்கு நேராக சந்தித்து அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்றால், நாம வந்து குழப்பத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆமேன். இப்பொழுது பிரதர் பிரணாமுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்சர்டன் சவுண்ட் என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் சொல்லுகிறார், 61வது வருஷம் 3வது மாதம் 15வது தேதி வெட்னஸ் டே. இந்த செய்தி அவர் சொல்லுகிறார். 77வது பேராகிராஃப்ல இருந்து அதை வாசிக்க முடியும். பிரதர் பிரணாம் கலிபோர்னியாவில் ஊழியம் செய்து அவர் ஜெபசன் வில்லுக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது போன் கால் வருகிறது. த போன் ரிங். இட் வாஸ் எ லேடி. ஒரு அம்மா பேசுறாங்க. அந்த அம்மா வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவர் மில் டவுன் என்ற இடத்துல அந்த பாஸ்டராக இருக்கும் பொழுது அந்த அம்மாவை பற்றி, அந்த அம்மாவோட அதிக பழக்கம் அவருக்கு இருக்கிறது, நல்லா தெரியும். ஆனால் அவங்க வந்து அவருடைய சபைக்கு வரல. இருந்தாலும் அதிகமாக அவங்க அவரோடு கூட பழகி இருக்கிறாங்க. நல்ல கிறிஸ்டின். அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. தற்சபது 2 குழந்தைகள் இருக்குது. அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆகி போயிட்டது. சி ஹேட் 2 லவ்லி டாட்டர்ஸ் என்று பிரதர் பெனா சொல்கிறார். 2 அன்பான மகள்கள் இருக்கிறாங்க. 2 பேரும் ட்வின்ஸ். அதன் பின்பு இன்னொரு குழந்தையும் இருக்கிறது. மொத்தம் 3 குழந்தை. ஆனால் 2 குழந்தை வந்து ட்வின்ஸு. The twins were staunch Christians. ரொம்ப வைராக்கியமான கிறிஸ்தவங்க. அந்த பிள்ளைகள் ரொம்ப வைராக்கியமான கிறிஸ்தவங்க. அவங்க கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க. ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க. அவள் வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக அந்த 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. 16 வயசு. இப்பொழுது அந்த 2 பிள்ளைகளுக்கும் 16 வயசு ஆகும் பொழுது மற்ற அந்த கெட்ட பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் இருக்கிறாங்க. அசுத்தமான பிள்ளைகள், அசுத்தமாக பேசுறது. அந்த பிள்ளைகள்லாம் வந்து இந்த 2 பிள்ளைகளை குழப்ப ஆரம்பித்தது. என்ன, நீங்கள் ஜுவல்ஸ் போட மாட்டீங்களா? நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் போடுவீங்களா? நீங்கள் டான்ஸ் ஹாலுக்கு வர மாட்டீங்களா? நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் குடிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் வந்து என்ன, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்களும் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஆனால் எல்லாமே நாங்கள் தான் எல்லாத்தையுமே செய்கிறோம். நீ என்ன இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி ஒரு குழப்பத்தை, மனக்குழப்பத்தை ஏற்படுது. உங்கள் அம்மா அப்பா என்ன இதெல்லாம் இப்படி செய்கிறாங்களே, உங்கள் அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் நம்மெல்லாம் வாலிப பிராயத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து அந்த ட்வின்ஸில் வந்து எங்கராக இருக்கிறது ஜெயிச்சிட்டு, நீ உங்கள் பாட்டில் நீ உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிச்சிட்டு அது கேர் பண்ணலை. ஆனால் இந்த ட்வின்ஸில் ஒரு கேளுக்கு அதிகமாக சிந்தனை பண்ண வந்து நம்ம லைஃப் இப்படியே இருக்குது, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோம், இப்படி நம்ம லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதிக குழப்பம் ஏற்படுத்தி விட்டது. அந்த பிள்ளைகள் அதை சந்தி அவங்கள அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளை குழப்பி குழப்பி விடுறாங்க. இப்படி குழப்பி விட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது. மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணு ஸ்கூலுக்கு போக முடியல, படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, இவ்விதமாக ஒரு மென்டலா யோசித்து கொண்டே சிந்தித்து கொண்டே இருக்கிறது. அவளுக்கு அதை ஓவர் கம் அவளால் பண்ண முடியல. அதனால அந்த பெண்ணு வந்து டாக்டர்கிட்ட போட்டு, சைக்காலஜி டாக்டர், அங்கே டாக்டர்கிட்ட கொண்டு போய் தரும்பொழுது டாக்டர் எவ்வளோ ஷாக் பண்ணுவாங்க, ஷாக் வைக்கிறாங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் ஒன்றும் சரி வரல. உடம்பு எனக்கு நல்லா கரெக்டாக இருக்கு, ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள், நல்லா மியூசிக் போடும், மற்றவங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கும், ரொம்ப ஆரோக்கியமான பெண்ணு, ரொம்ப திறமையான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, நத்திங் பிசிக்கலி ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சரீரத்தில் எந்ததும் கிடையாது. யங் கேர்ளாக இருக்கிறாள், என்ன காரணம் என்று யாராலுமே சொல்ல முடியலை. அவளுக்கு ஏன் இவ்விதமான மனக்குழப்பம் ஏற்பட்டது என்று தெரியலை. அவளுக்கு அதிக ஸ்ட்ரெஸ், அதிக காம்ப்ளெக்ஸஸ் ஏற்பட்டது. 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக வரலன்னொடனே அதுக்கு பிறகு மனநல காப்பகம், அந்த இன்ஸ்டிடியூஷன், அங்கே கொண்டு போய் அவளை வந்து அங்கே சேர்த்துற வேண்டியதுதான். வாழ்நாள் முழுசும் அந்த பெண்ணு அங்கே தான் இருக்கும். லைஃப் லாங்காக அவள் வந்து மனநல காப்பகத்திலே அந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்டலில் வந்து அவளை கொண்டு போய் சேர்த்துடணும். இனிமேல் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அங்கே கொண்டு சேர்த்துடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்பொழுது அவள் அந்த அம்மாவுக்கு வந்து பிரதர் பெனாமி குறிச்சானே இதோ அந்த இது நினைவு வருகிறது. அவர் வந்து இங்கே மில் டவுனில் ப்ரீச்சராக இருந்தார். அவரை பற்றி நிறையா நியூஸ் வந்து பேப்பரில் வருது, அங்கங்கே கூட்டம் நடக்கிறார், இவ்வளோ அற்புதங்கள் நடக்கிறது என்று அவள் அதெல்லாம் பேப்பரில் வாசிக்கும் பொழுது கடைசியாக நம்ம பிரதர் பெனாமி காண்டாக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிரதர் பெனாமி காண்டாக்ட் பண்ணாங்க. இப்போ தான் அவர் கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கிறார். ஃபோன் கால் எங்கே ரிங் ஆகுது. அவர் வந்து அப்பொழுது அது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஃபோன் கால் ரிங் ஆகுது, நீங்கள் வந்து என் மகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவளுக்கு மனநிலை சரிப்படவில்லை. நல்ல அழகான ஒரு பெண்ணு, நல்ல மாதிரி தான் இருந்தா, திடீர்னு அவளுக்கு அப்படி ஆகிவிட்டது. அதனால் அவளை கொண்டு காப்பகத்தில் சேர்த்து விட வேண்டும், இன்ஸ்டிடியூஷனில் கொண்டு வெட்டி விட வேண்டும். திங்கக்கிழமை நாங்கள் கொண்டு போகிறோம். இப்போ தான் பெனாமி சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சி முடிச்சுட்டு நான் திங்கக்கிழமை தான் வர முடியும், வந்து பார்க்க முடியும். இல்லை, திங்கக்கிழமை நாங்கள் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போகிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை, திங்கக்கிழமை அங்கே போகிறாங்க, அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சி முடித்த பிறகு வர முடியுமா? இதை நான் வரேன்னு சொல்கிறாரு, சபையில் வந்து சொல்லுகிறார். நீங்கள் அந்த பெண்ணுக்காக ஜெபிங்க, நான் அந்த பெண்ணுக்காக ஜெபிக்க போகிறேன். வாழ்க்கையில் எந்த இடத்துல அவளுக்கு அந்த குழப்பம் வந்துச்சு, அந்த இடத்துக்கு அவள் திரும்பி வரணும். 16 வயசாக இருக்கும் பொழுது வந்தது, இப்பொழுது 18 வயசு ஆகிவிட்டது. 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக வரல, மனநிலைமை 2 வருஷமாக சரி வரல. எந்த இடத்துல ஆரம்பித்ததோ அந்த இடத்துக்கு அவளை அங்கே கொண்டு வரணும். அது ஆண்டவர் தான் எனக்கு அதை வெளிப்படுத்தணும், கத்தர் தான் உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது அவருடைய மைண்ட் வந்து ரெஸ்டோர் பண்ணும், ரெஸ்டோர் ஆயிரும். நீங்க வந்து பரிசுத்தாவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக எனக்காக ஜெபிங்க, உங்களுடைய ஜெப மனது அவசியம். அவளுக்கு விசுவாசம் வராது, மனக்குழப்பம் ஏற்பட்ட பிறகு சத்தியத்தை சொன்னா ஒன்றும் புரியாது, அவளுக்கு விசுவாசம் வராது. அது வந்து உங்களுக்கும் எனக்கும் தான் விசுவாசம் வரணும். அவளுக்காக நீங்களும் நானும் விசுவாசித்து ஜெபிச்சனா கத்தர் உதவி செய்வார் அப்படின்னு சபையில் சொல்லிட்டார். இதோ அவரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க, அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளை வந்து மெடிஷான் என்ற இடத்துல கத்தோலிக்கு இன்ஸ்டிடியூஷனில் கொண்டு போய் அவளை சேர்க்கணும். இந்த நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலில் போகிறார். போகும்பொழுது தாய் தப்பனோடு பேசி கொண்டு போகிறார். அவங்க வாழ்க்கையில் எப்பொழுது முன்னால் அவங்க பழகி இருந்தாங்க, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது எல்லாத்தையும் அவர் பேசி கொண்டு போகிறார். பிரதர் பெனாமி அநேக வருடங்களுக்கு பிறகு அவங்க சந்திக்கிறாங்க. மகளை பற்றி என்ன, மகள் வந்து இதோ ரத்தம் ரத்தம்னு சொல்கிறா, என்னது அம்மோ புலம்பிகிட்டு இருக்கா, எப்பவும் அதே மாதிரி தான் சொல்கிறா. மனக்குழப்பம் வந்தவங்க ஒரே இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க. அதனால் அவள் அதே தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறா. 2 வருஷமாக அவள் சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறா, வேற எதுவுமே பேசுறது இல்லை. சொன்ன வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் பெனம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விட்டார். அங்கே வந்து அவர் பெட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். பெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பிரதர் பெனம் என்ன செய்யறாருந்தா பெண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்கிறார். ஆண்டவரே நீர் தான் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் ஜெபத்தில் இருந்து பதில் கொடுக்கிறார். பிரணம் வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் வெயிட்டிங். அவர் ஜெபத்தில் காத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் காத்திருக்கிறார். ஃபைனலி த ஹோலி ஸ்பிரிட் மூவ்டின். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவருக்குள்ளே அசைபாடினார். அவர் என்ன சொல்கிறார், மார்கரெட் யூ டோன்ட் நோ மீ, மார்கரெட் நீ என்ன வந்து என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து நீ சின்ன பிள்ளையார் சொல்ல பார்த்துருக்கிறேன், உன்னுடைய கண்ணெல்லாம் அழகாக இருக்கும், பெரிய கண்ணாக இருக்கும், அழகாக இருக்கும், சின்ன பிள்ளையில் உன்னை பார்த்துருக்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்னு சொல்கிறார். அதன் பின்பு பரிசுத்தாவியானவர் பிரதர் பெனாம்குள்ளே அசைபாடுகிறார். என்ன அவர் சொல்லுகிறார் என்றால், யூ ஹாவ் ஆல்வேஸ் ஹேட் இன் யுவர் மைண்ட் தட் யூ ஆர் கோயிங் டு மேரி எ ப்ரீச்சர். ஓ மனசில் நீ வந்து ஒரு ப்ரீச்சர் பிரசங்கியார மேரேஜ் பண்ணணும்னு எப்பவுமே நீ நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறார். யூ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் டு மேரி எ ப்ரீச்சர் since you were a little girl, always wanted to marry a preacher. சொல்லார், பெரிய பணக்காரனை கல்யாணம் கட்டணும், அழகா இருக்கிறவனை கல்யாணம் கட்டணும், ரொம்ப படித்தவனை கல்யாணம் கட்டணும், அதிக சம்பளம் வாங்குறவனை கல்யாணம் கட்டணும்னு சில பெண்கள் நினைப்பாங்க. ஆனால் நீ வந்து என்ன நினைச்சான்னா, யூ வேர் எ லிட்டில் கேர்ள், சின்ஸ் யூ வேர் எ லிட்டில் கேர்ள் ஆல்வேஸ் வாண்டட் டு மேரி எ ப்ரீச்சர். நீ வந்து என்ன செய்யணும்னா, ஒரு பெரசிங்கியார மேரேஜ் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே உன் மனசில் அவிதமான ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவள் ஸ்மைல் பண்ணுகிறாள், அவள் சிரிக்கிறாள். சிரித்த உடனே எல்லாம் முடிஞ்சு விட்டது. தசை த லார்ட் கத்த சொல்லுகிறார், எல்லாம் சரியாயிட்டு. அண்ட் ஹி லீவ்ஸ் தி ஹாஸ்பிடல் அண்ட் கோஸ் ஹோம். சம்திங் பிக்ஸிங் டு ஹேப்பன், ஏதோ ஒன்று நடக்க போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் அரை மணி நேரத்தில் டாக்டர் வந்து அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு, இப்போ அவள் வந்து கட்டிலில் அழகாக புத்தி தெளிஞ்சு உட்கார்ந்துருக்கிறா. த கேர்ள் ஹஸ் கம் டு ஹெர் செல், அவளுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. ஷீ இஸ் டிஸ்மிஸ், ஷீ இஸ் நார்மல். அவளை வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், அவன் நார்மல் ஆயிடுச்சா. பாருங்க, இவ்வளோ நாளும் அந்த பிள்ளைகள் வந்து அவளை குழப்பினது அவன் மனசை குழப்பிவிட்டு, ஆனா இப்பொழுது அவ மனசுல அவ சிந்தனை பண்ண காரியம் யாருக்குமே தெரியாது. அவ சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க, அவ அப்படி நினைச்சிருக்கிறா. அந்த இந்த பிள்ளைகள் வந்து இடையில அப்படி குழப்பி விட்டுட்டு, அவ அந்த நேரத்துல மனம் குழம்பதுக்கு முன்னாதாக இருந்த அவள் மனசுல இருக்க தாட்ஸ வந்து, அது வந்து எத்தனையோ சின்ன வயசுல இருந்து உனக்கு அந்த தாட்ஸ் இருக்கிறது, அதை வந்து சொன்ன உடனே பசுதாபியான பிரதர் பெனாக் ரிவீல் பண்ண உடனே, அதை சொன்ன உடனே அவ புத்தி வந்துட்டு, அவ எந்த இடத்துல வந்து தவறினாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. பிரதர் பெனாம் அவளுடைய ஸ்பிரிட்டை கேட்ச் பண்ணுகிறார். அவள் சின்ன வயசுல இருந்து அவள் மனசுக்குள்ள அபீதமான ஒரு மன விருப்பம், நல்ல மன விருப்பம், ஒரு பெரசங்கியார மேரேஜ் பண்ணணும். ஆனா இந்த பிள்ளைகள் வந்து அவளை அப்படி கெடுத்து போட்டுட்டு, இவங்க வந்து அன்சர்டன் சவுண்ட், குழப்பமான சத்தத்தை கொண்டாங்க. பிரதர் பெனாம் ஒரு சர்டன் சவுண்ட், நிச்சயமான சத்தத்தை, ஒரு உண்மையானது, யாருக்குமே அது தெரியாது. அவளுக்கு தான் அது மனசுல இருந்தது. அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னா உள்ள காரியத்தை சொல்லும் பொழுது அரை மணி நேரத்தில் சரியா போச்சு. உடனே அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பிரதர் பெனாமுக்கு போன் கால் வருகிறது. அவ வந்து என்ன சோமாயிச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதர் பெனாமுக்கு ரொம்ப சந்தோஷம். The Holy Spirit is able to use him to say the right thing. சரியான வார்த்தையை சொல்லும்படியாக பசு, நான் ஏன் இப்படி சொன்னேன்னு அவர் நினைக்கிறார். பிரதர் பெனாம் இந்த மாதிரி ஒரு பெண்ணுகிட்ட போய், இந்த மாதிரி நீ ஒரு பெரசங்கியார மேரேஜ் பண்ணணும்னு உனக்கு விருப்பம் இருந்துச்சு சொன்னு சொல்லிட்டு, அவர் என்ன ஆண்டவர் என்னை அப்படி ஏன் சொல்ல வச்சாருன்னு இவருக்கே அது யோசிக்கிறாரு. ஆனால் அரை மணி நேரத்தில் நியூஸ் வருது. அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே போன் கால் வருது. அதனால பரிசுத்த ஆவியானவர் வந்து அவளுடைய ஆவியை கேட்ச் பண்ணும்படியாக அவள் வந்து என்ன ரெஸ்டோர் தட் பர்சன் பேக் அகைன் டு ஹோல்னஸ். அவளுடைய மைண்ட் முன்னால இருந்த மாதிரி வந்து விட்டது. அதே போல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க முன்னால இருந்த மனநிலைக்கு போறது ரொம்ப கஷ்டம். முன்னால நல்ல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு, பின்பு தீய எண்ணங்கள் வந்து சாத்தான் தீய எண்ணங்களை அசுத்தமான எண்ணங்களையும் கொண்டு அதையே திங்க் பண்ண வச்சு அவங்க புத்தி சுவாதனத்தை இழந்துருதாங்க. ஆனா இப்பொழுது அவர் முன்னால இருந்த அந்த இதை யாருக்குமே தெரியாது, அவளுக்கு மட்டும்தான் அவருடைய ஸ்பிரிட்ல இருந்ததை கேட்ச் பண்ணும் பொழுது உடனே அவளுக்கு பாருங்க அவருடைய ஸ்ட்ரெஸ் போய்விட்டது, அவருடைய காம்ப்ளெக்ஸஸ் போய்விட்டது. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நமக்கு என்ன, உலக தோற்றத்துக்கு முன்னதாக நான் என்னுடைய சிந்தையில இருந்தாய். ஹல்லேலூயா. நீ வந்து உலகத்துக்கு வரல, நான் உன்னை உலகத்துல கொண்டு வந்தேன், வார்த்தையானது உன்னை சந்தித்தது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் முத்திரைகள் அங்க உடைக்கப்பட்டது. நீ வந்து எதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, நம்முடைய லைஃபை வெளிப்படுத்தும் பொழுது, நம்முடைய ஃபியூச்சர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல நம்ம பங்கு பெற போகிறோம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று கர்த்தர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்திலையும் நம்ம ஜெயித்து விடுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? 2 Samuel 22:33-34 வாசிக்கலாம். 2 Samuel 22:33-34
அவர் என் வழியை சபைப்படுத்துகிறவர், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார்.
சரி, இங்க தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால், God is my strength and power. இன்னைக்கு God is my strength and power. இந்த பீரியட்ல யாரும் தங்களை நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது, கவர்மெண்டையும் நம்ப முடியாது, சொந்தக்காரர்களையும் நம்பிக்கை வைக்க முடியாது, எது மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. God is my strength and power and he maketh my way perfect. அவர் என் வழியை செவை பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதன் பின்பு 34 அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய கால்களை மான்களின் காலை போல மாக்கிறார். He maketh my feet like hinds feet and setteth me upon my high places. அவர் என்னை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலே என்னை நிறுத்த பண்ணுகிறார். Hallelujah. God is my strength and power. அந்த மானுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் கொடுக்கிறார். அதனுடைய கால்கள், மான் கால்கள் வந்து அதனுடைய குழம்பு வந்து உறுதியா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதனால அவர் வந்து அந்த காட்டு விலங்குகள் அதை துரத்தி கொண்டு வரும் பொழுது அது பாறைகிற எல்லாத்திலையுமே ஏறி உயர்ந்த இடத்துக்கு போயிடும். அந்த வன விலங்குகள் அதை வந்து பின்தொடர முடியாது, ஸ்பீடா போகும். அதே சமயத்துல எல்லா மலையிலும் ஏறும். காரணம், அந்த கால் அப்படி இருக்குதான். அந்த கால் வந்து அந்த குழம்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா, அது எல்லாத்திலையும் ஏறி போகும். மற்ற மிருகங்கள் ஏறினா வலிகிறோம். இது ஸ்ட்ராங்கா அந்த கால்கள் இருப்பதனால, அது உறுதியாக இருப்பதனால அது வந்து எல்லாத்தையும் தாண்டி மேல போகும். ஏனென்றால் அந்த கால் அவிதமா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நடந்தாங்க, கால் வீங்கல, அவங்களுடைய பாதரட்சியை தேய்ந்து போல. ஆண்டவர் அவங்களுடைய கால்களை மான்கால்களை போல மாற்றினார். God made their feet like hinds feet. அதே போல நம்முடைய கால்களை ஆண்டவர் மான்கால்களை போல மாற்றி நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் தந்து, இத பிசாசு நம்மை பின்தொடர்ந்து வருகிறான். காட்டு ஜீவன்கள், அந்த பொல்லாத மிருகங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும் பொழுது நம்ம ஸ்பீடா மேலே ஏறிடுவோம். எந்த பாறையிலும் அந்த கால் வந்து உறுதியா நிற்கும், அது வலுவாது. அது உறுதியா நின்று மேல உயரத்துக்கு போகும் பொழுது அந்த சிங்கம் புலி அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வாழ்க்கையில வந்து அது தப்பிச்சு விடுகிறது. காரணம் என்னவென்றால், they have a certain kind of hook. அதனுடைய குழம்பு அபிதமாக இருக்கிறது. Able to grab a hold of the rock. அந்த பாறையில உறுதியா அந்த காலை வைக்க முடியும். அந்த உறுதியா அந்த காலை வைப்பதனால அது எந்த இடத்துலயும் தாவி மேல போயிருது. அது வலுவாது. வலுவாதபடி உறுதியாக அது அந்த காலை வைத்து அந்த மான் கால்கள் அவ்வளவு உறுதியா இருப்பதனால ஆண்டவர் அவிதமாய் செய்கிறார். அந்த தாவிதை ஆண்டவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். உயர்ந்தமான ஸ்தலங்களிலே என்னை கொண்டு வருகிறார். அவர் எனக்கு பவர், எனக்கு ஸ்ட்ரென்த், அவர் தான் மேக் மை ஃபீட் கிரிப் ஆன் டு த சாலிட் ராக். இன்னைக்கு சாலிட் ராக் எது? தேர் ப்ராமிசஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. Promises that God given to us. கர்த்தர் நமக்கு கொடுத்த promises. Never let me slip. அது ஒரு நாளும் வலுவாது. Never let me fall. Fail. அது ஒருபோதும் தவறாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. மனுஷன் நேரத்துக்கு நேரம் நெய்ஸ் கொடுப்பான், மாத்திக்கிட்டே சொல்லுவான். அதெல்லாம் யூடியூப் மூலமா நிறைய நியூஸ் வருது, எல்லாம் நிறைய ஃபேக் நியூஸ் தான். ஆனால் நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. We live in a world where there is uncertainly ahead of us. நமக்கு முன்னால என்ன இருக்குன்னு தெரியாது. அவ்விதமான ஒரு உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம். நாளை தினத்துல என்ன ட்ரபிள் வருதுன்னு நமக்கு தெரியாது. இந்த வருஷத்துல இவ்விதமான ஒரு வாதையானது இந்தியா தேசத்தை தாக்கும், நம்ம சபை நடத்த முடியாத சூழலை ஏற்படும் என்று நம்ம நினைத்தது இல்லை. தாவீது உலகத்துல இருக்கும்போது சவுல் அவனை பின்தொடர்ந்தான். ஆனால் அவன் ஒரு மானை போல தப்பிச்சிட்டான். சவுல் ஒரு சிங்கம் புலி போல, தாவீதை வரும்பொழுது ஆண்டவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை நிறுத்த பண்ணுகிறார். பாறையின் மேல அது கால் வச்சு அது தாண்டி போயிடும். அந்த கால் அவ்வளவு உறுதியான காலாக இருக்கிறது. அதே போல நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தத்தை சாலிட் ராக் மேல நம்ம அடியெடுத்து வைக்கும் பொழுது சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த விதமான ப்ராப்ளங்களும் ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஷன் வந்து நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நம்ம அதெல்லாம் தாண்டி உயர்ந்த ஸ்தலத்துக்கு நம்ம போய்விடுவோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய கால்களை மான்கால்களாக போடுகிறார். நமக்கு அங்கே வந்து ஒரு பாறை அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே கால் வைத்து நம்ம மேலே போயிடுவோம். அவ்வளோதான் விசுவாச வாழ்க்கை. ஆண்டவரே இந்த சூழலை இப்படி இருக்கிறது, எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ ஆபத்து உலகத்தில் இருக்குது, ஃபியூச்சரில் என்ன நடக்கும், நமக்கு ஆபத்து வருமா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் பைபிள் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறார். அந்த வசனம் வந்து எனக்கு வந்து அதை தான் நினச்சிக்கிடுவேன். எனக்கு பயம் வரும்பொழுது அந்த வசனத்தை நினச்சிக்கிடுவேன். அந்த வசனத்தை மனசுலே சொல்லிடுவேன், தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம், ஒன்றாகாது. எனக்கு வசன ஆதாரம் இருக்கு. மான் வந்து பாறையில் அப்படி கால் வச்சு அந்த உறுதியான பாறையில் கால் வச்சு மேலே உயரமான இடத்துக்கு போயிருது. சாத்தான் வந்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான், நமக்கு அதிக ஆபத்துகளை கொண்டு வரான், இன்னும் அதிக ஆபத்துகள் வரும். ஆனாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ப்ராமிஸ் இருக்கிறது. அது மேலே நம்ம மான்கால்களை போல ஆண்டவர் நம்மளை மாற்றியிருக்கிறார். அது மேலே கால் வச்சு நம்முடைய ஃபெய்த்தை தேவனுடைய வார்த்தையின் மேலே வச்சு உயர்ந்த ஸ்தலத்துக்கு போயிடுவோம். என்ன ப்ராப்ளங்கள் வந்தாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஏனென்றால் God is my strength and power. God is my strength and power. நம்ம வந்து ஒரு ராக்கை கண்டுபிடிக்க வேண்டும். Find yourself a rock that you can wrap your feet around. உங்களுடைய கால் வைப்பதற்கு ஒரு ராக்கை கண்டுபிடிக்கணும். ஒரு find a Bible word. நீங்கள் Bible word-ஐ கண்டுபிடிக்க வேண்டும். அந்த word-ஐ நீங்கள் கண்டுபிடிச்சு அதன் மேலே உங்களுடைய விசுவாசமாகி அந்த காலை நீங்கள் வைக்கும் பொழுது சாத்தான் நம்மளுக்கு வந்து நம்மளை குழப்ப முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமேன். ரெட் சி அங்கே வருகிறது. பார்வோன் அவர்களை பின் சுழந்து வருகிறான். யாத்ராம பானால் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் விலகி அவர் என்ன செய்தார் என்றால் அந்த ரெண்டு சேனைக்கு மத்தியில் வந்து விட்டார். அப்பொழுது பார்வோனுடைய இராணுவம் அவர்களை அவளோட சேர முடியலை. யாத்ராம பானாலாம் அதிகாரம் 19:20 வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிற்று.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தால மீட்கப்பட்டு இப்பொழுது கானானை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் நம்ம இன்னைக்கு நித்தியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், ராப்சரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், வெட்டிங் சப்பரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆமே. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் வச்சாச்சுன்னா நம்ம வெட்டிங் சப்பருக்கு போயிட போகிறோம். ஆட்டுக்குட்டி ஆண்டைய கல்யாண விருந்துக்கு நம்ம போயிட போயிடும். இப்பொழுது அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது பார்வோன் பின்னால் வருகிறான். கர்த்தருடைய தூதனானவர் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து முன்னால போனது, இப்பொழுது பின்னால வந்துட்டு இந்த ரெண்டு சேனைகளும் ஒன்று சேர விடாதபடி ஆண்டவர் மத்தியில வந்துட்டார். பார்வோனின் சேனைகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மத்தியில வந்துட்டார். அதே போல நமக்கு ப்ராப்ளங்கள் வரும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் மத்தியில வந்துடுவார். ஒருவேளை சுகவீனா இருந்துச்சுன்னா ஆண்டவர் மத்தியில வந்த சுகவீனத்துக்கும் நமக்கும் மத்தியில வந்துடுவார். அது நம்மளை வந்து டச் பண்ண முடியாது, நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ப்ராப்ளம் ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருந்தாலும், மற்றவங்களால விரோதிகளால நமக்கு பிரச்சனை வந்தாலும், உலகத்துல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து குழம்பி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு முன் சொல்லுகிறார். ஆமீன். நம்மளை வெட்டிங் சப்பருக்கு லீட் பண்ணி கொண்டு போகிறார். பிசாசு பின்னால நம்மளை தொடர்ந்து வந்தான் என்றால் அவர் முன்னால போறவர் ரெண்டுக்கும் மத்தியில வந்துடுவார். அது நம்மளை டச் பண்ண விட மாட்டார். As long as you are standing on the right side of the pillar of fire, the angel of God is standing between you and the enemy. நீங்கள் வந்து என்ன சொன்னால் சரியான பக்கத்தில் இருப்பீர்கள். நீங்கள் வார்த்தையிலே ஒழுங்காக போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், வார்த்தையிலே உண்மையாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எவ்வளோ காலம் உண்மையாக இருப்பீர்களோ அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவங்க எனிமி நம்மளை பின்தொடரும் பொழுது வந்து நடுமத்தில் நின்றுவார், குறுக்க வந்து நின்றுவார். அவன் நம்மளை டச் பண்ண முடியாது. அன்னைக்கு அப்படிதான் செய்தார். அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர் அவிதமாகத்தான் செய்தார். அதனால என்ன எஸ்கியூஸ் வந்தாலும், பாஸ்டர் இப்பொழுது எஸ்கியூஸ் வந்து விட்டது, இப்போ உபத்திர காலம் வந்து விட்டது, நாம வந்து அதிகமாக பாடுபட்டு தவிக்கிறோம், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறது, எல்லா விதமான ப்ரெஷரும் இப்பொழுது இருக்கிறது, இப்பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ், என்ன நடக்குன்னு தெரியல, இது ஆண்டவர் குறுக்க வந்திருந்தாரு. எதுவுமே நம்மளை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. God's angel protecting us. கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். How much we are excused in the final hours. இந்த கடைசி நேரத்திலே, முடிவான நேரத்திலே என்ன எஸ்கியூஸ் உபத்திரங்கள் வந்தாலும், அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் நமக்கு வரும் பொழுது, பில்லர் ஆஃப் ஃபயர் நமக்கு வெளிச்சமா இருக்கு, அவங்களுக்கு அந்தகாரமா இருக்கு. ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். உலகத்துக்கு இன்னைக்கு அந்தகாரம், இன்னைக்கு உலகத்தின் மக்களுக்கு இது அந்தகாரம், அவிசுவாசிகளுக்கு பாவிகளுக்கு இது அந்தகாரம், சாபனத்து மக்களுக்கு அந்தகாரம். ஆனா நமக்கு அந்த வெளிச்சத்தை தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சத்துல நடக்கும். இஸ் அவர் ஸ்ட்ரெங்த் இன் த டைம் ஆஃப் ட்ரபிள். இவ்விதமான உபத்திர நேரத்திலே அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். He stands between you and your sins. He stands between your sickness and you and your sickness. He is a strength in the time of trouble. நீங்க என்ன செய்ய வேணும், பைபிள்ல வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். You need to find the Bible verse that you can put your foot on. உங்களுடைய கால் வைப்பதற்கு ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். யூ கேன் கிராப் ஆன் இட் வித் ஹின்ஸ் ஃபீட். மான்களின் காலை போல நம்ம அதை உறுதியாக அதன் மேல வைக்கும் பொழுது, யூ கேன் ஹோல்ட் ஆன் தட் ப்ராமிஸ். நீங்கள் அந்த வாக்கு, அந்த ப்ராமிஸை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹவ் டு ஓவர்கம் ஸ்ட்ரெஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் In this final hour, in the mudivana nerathile nama eppadi jeikka mudiyum adai kurithu ivula neram dhyanam pannom. Katha namai aasudhipparaga. Namala jebikalam. Namala jamanu idha kettadana vaarthigalukkaga kathare noikki namala jamanu. Amen. Kathave makku stotram. It's a time of stress, it's a time of complex, time of uncertainty. இந்த மன நேரத்திலே கர்த்தர் தாவீதை எப்படி அவனை உயர்த்தினார், இது அந்த பெண்ணுக்கு எப்படி அவர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுதலை தந்தார், இஸ்ரேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார், அதே போல நமக்கும் செய்ய முடியும். அவர் நம்முடைய கால்களை மான்கால்களின் போல மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களிலே வரப்பண்ணுகிறார். He is our strength and power. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், நமக்கு வல்லமையை தருகிறவராயிருக்கிறார். நாம் அந்த பாறையின் மேலே கால் வைப்போம் என்றால் நிச்சயமாகவே நாம் அதை ஜெயிக்க முடியும். எல்லா சூழ்நிலையும் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால கர்த்தர் நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரசி பாரம் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், சிந்தினியம் சம்பாதித்தான், என் சொந்த நீதி வெறுத்தேன் நாமம் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரசி பாறை நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும் வாக்குத்தத்தம் ஆணையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும், என் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரசி பாறும் மணல்தான் நான் நிற்கும் பாறை.
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நரமட்டமாக உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விசுவாசத்தை தருகிறது, ஆறுதலை தருகிறது, திட நம்பிக்கை அது தருகிறது. இப்பொழுது நாங்கள் ஸ்கியூஸ் டைமில் இருக்கிறோம். ஸ்கியூஸ் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, அது எதிர்பாராத நேரத்தில் வந்திருக்கிறது. ஃபைனல் அவர்ஸில் இருக்கிறோம். உலகமானது அதிக ஸ்ட்ரெஸ்லையும் காம்ப்ளெக்ஸ்லையும் இருக்கிறது, அது மரண பயத்தில் இருக்கிறது. என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அரசாங்கம் தத்தளிக்கிறது, உலகத்தின் மக்கள் தத்தளிக்கிறார்கள். அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமான காம்ப்ளெக்ஸஸும் ஜனங்களுடைய மனதிலே குடிகொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுக்கு ப்ராமிஸ் பேர்டை நீர் கொடுக்கிறீன், எங்களுக்கு பைபிளில் பேட்டனை கொடுக்கிறீன், திருஷாந்தங்களை கொடுக்கிறீன் ஆண்டவர். அதன் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஜெயிக்கிறது, பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கிறது. எங்களை தப்பு விக்கிறீர் ஆண்டவரே, தப்பி வித்தீர், இனிமேலும் தப்பு விப்பீர் என்று அறிந்திருக்கிறோம். அந்த ப்ராமிஸில் ஆண்டவரே நாங்கள் மான்கால்களைப் போல அந்த பாறையின் மேல் நாங்கள் எங்களுடைய அந்த கால்களை வைத்து உயரமான ஸ்தலத்துக்கு நாங்கள் போகத்தக்கதாக ஆசீர்வதிப்பீராக. மனுஷனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், உலகம் விழுந்து போகிற நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம், மில்லினியம் வர காத்திருக்கிறோம், வெட்டிங் சப்பரை எது நோக்கியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே நாங்கள் எல்லாற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் தருவீராக. தாவீதுக்கு பலனும் ஆண்டவரே அவனுக்கு வல்லமையும் நீர் கொடுத்தது போல எங்களுக்கும் அவிதமாக தருவீராக.